SBS தமிழ். வணக்கம் மாலினி அவர்களே.
வணக்கம் ரேசா.
இப்ப சிங்கப்பூரின் ஊடகங்கள் பத்தி பார்க்கும்போது, அதனை குறிப்பாக ஊடகத்தை விட ஊடகவியலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தேசிய அடையாளம், இன அடையாளம், இதை பற்றி தான் உங்க ரிசர்ச், உங்க ஆய்வு நடத்தி இருக்கிறீங்க இல்லையா? தேசிய அடையாளம்னு நீங்க எப்படி பாக்குறீங்க, அவங்க எப்படி பாக்குறாங்க?
இப்போ என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஊடகத்துல ஒரு 24 வருஷமாக செய்தித்தாளாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சி, மூன்று, அந்த ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க, மூன்றுலையும் நான் வேலை பார்த்திருக்கேன். சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தியா ஆகிய மூன்று இடங்களையும் வேலை பார்த்திருக்கேன். நான் சிங்கப்பூரர் என்ற முறையில ஊடகத்துல, சிங்கப்பூர் ஊடகத்துல நமது அடையாளம் என்ன என்பதுதான் என்னோட ஆராய்ச்சி. இதுல வந்து நான் 26 பேரை நேர்காணல் சந்திச்சு அவங்களை பேட்டி கண்ட போது எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த 26 பேர்ல கிட்டத்தட்ட 23 பேர், அதாவது ஊடக அறிவிப்பாளர்களாக இருக்கட்டும், ஊடகத்துல வேலை பார்ப்பவர்கள், அது திரைக்கு முன்னாகவும் இருக்கலாம் பின்னாகவும் இருக்கலாம், ஊடக வர்க்கர்ஸ், இந்த தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஊடக ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல ஒரு சிங்கப்பூரர். இந்த 26 பேர்ல 23 பேர் நேர்காணல சந்திச்சு, அதுல 23 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து முதல்ல வந்து ஒரு சிங்கப்பூரையன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூரர் என்பதுதான் முதல்ல முன்மொழிகிறாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியன்றதை சொல்றாங்க. சோ அந்த நேஷன் பில்டிங், அந்த தேச பற்றுன்றதுதான் மேலோங்கி நிக்குது. நான் சிங்கப்பூரின் சொல்றதுல பெருமிதம் கொள்றாங்க. சோ அந்த நேஷன் பில்டிங் எப்படி நீங்க சிங்கப்பூர்ல தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 1965 வந்து அந்த பிரிவினை மலேசியால இருந்து பிரிஞ்சு சிங்கப்பூர் வரும்போதே ஊடகத்தை வந்து நல்ல முறையில பயன்படுத்தி, இந்த சிங்கப்பூர்னு சொல்லும் போது சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், அப்புறம் வந்து மற்ற இனத்தவர்கள் சொல்லிட்டு 4 இனங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த CMIO சொல்லுவாங்க, சைனீஸ், மலை, இந்தியன், அதர்ஸ். இந்த வேறுபட்டவர்களை இணைக்கிறதுக்கு ஒரு கருவியாக ஊடகம் பயன்படுத்தப்பட்டது, அதுதான் நேஷன் பில்டிங் நாங்க சொல்றோம். தேச உணர்வை அதுதான் நீங்க வந்து முதல்ல வைக்கணும், அதுக்கு பிறகுதான் உங்க இனத்தை நீங்க பத்தி யோசிக்கணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட அந்த நேஷன் பில்டிங், நேர்காணல சந்திச்சு எல்லாருமே அதைத்தான் முன்மொழிகிறாங்கன்னா, அந்த நேஷன் பில்டிங் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சிங்கப்பூர்ல நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது.
இன அடையாளம் இருக்கு இல்லையா, எத்தனிக் ஐடென்டிட்டின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப தமிழர்களை பொறுத்த அளவுல அவர்கள் இந்தியர்கள் அப்படின்னு அவங்களை அடையாளப்படுத்துறதாக நீங்க குறிப்பிட்டீங்க. இப்ப இந்தியர்கள் சொல்லும் போது அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, தமிழர்கள் மட்டும் இல்லையே, பல மொழி பேசும் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்ப எப்படி அந்த இன அடையாளத்தை வந்து ஊடகத்துல பணி சேரவங்க எப்படி பாக்குறாங்க?
இப்ப சிங்கப்பூர்ல வந்து நீங்க நான் சொன்னது போல, இந்த CMIO மாடல் சொல்லும் போது இந்தியன் அப்படின்றது வந்து ரேஸ் ஐடென்டிட்டி, எத்னிசிட்டின்றத விட ரேஸ்னு தான் அவங்க வந்து இந்தியன் சொல்றாங்க. இதுவே வந்து என்ன பொறுத்த வரைக்கும், இந்த ரேஸ் ஐடென்டிட்டியை வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பொருந்தாது, இது ஆங்கிலேயர்கள் தொடங்கி வைத்த ஒரு விஷயம். ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சிங்கப்பூர் ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்துல சிங்கப்பூர்ல வந்து இறங்கும் அந்த இன்டென்ஷன் லேபரர்ஸ் ஆக இருக்கட்டும், அங்க வேலைக்கு வருபவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்னு சேர வச்சு அவங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களை கட்டுப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுக்காக ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது இந்த ரேஸ் ஐடென்டிட்டி. அது இப்ப வரைக்கும் நம்ம அடையாள அட்டையில இருக்குது, பிறந்த சான்றிதழாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும் அடையாள அட்டையாக இருக்கட்டும், ரேஸ்ன்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ரேஸ்ன்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல நீங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்தியன், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் கிட்ட பேசும்போது, நீங்க வந்து இந்தியன் அப்படின்ற வார்த்தையை நீங்க இன்டர்சேஞ்சபிளி நீங்க யூஸ் பண்ணலாம். தமிழர்கள் அது வந்து தமிழர்கள்ன்ற புரிஞ்சுப்பாங்க, இந்தியனாக இருந்தாலும் தமிழர்கள், தமிழர்களாக இருந்தாலும் தமிழர்கள்ன்றத புரிஞ்சுப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் கேட்டகரியிலே நாங்க வந்து இந்தியர்கள் சொல்லும்போது 9.1% ஆஃப் த பாப்புலேஷன். இந்த 9.1 விழுக்காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 51 விழுக்காட்டினர் தான் தமிழர்கள். மற்ற 49 விழுக்காட்டினர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சாபிஸ் இருக்கலாம், ஹிந்தி ஸ்பீக்கிங் நார்த் இந்தியன்ஸ் ஆக இருக்கலாம், தெலுங்குஸ், மலையாளிஸ், குஜராத்திஸ், இப்படின்னு பல தரப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்தியன்ஸ் சொன்னாலும் அதிகாரப்பூர்வ மொழி வந்து தமிழ். அதனால தமிழர்களோட அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மொழிதான். சோ ஊடகம்னு சொல்லும் போது அந்த தமிழ் மொழி தான் முன்னுக்கு வருது. ரீஜனல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், இவங்களோட மொழிக்கு ஏற்ற மாதிரி அவ்வப்போது சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொலைக்காட்சியில வரும், பாடல்கள் நீங்க வந்து வானொலியில் கேட்கலாம். ஆனா பெரும்பாலும் உங்களுக்கு தமிழ் நிகழ்ச்சிகள் தான் கொடுக்கப்படும். உள்ளூர்ல தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே தாளம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தவிர மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்ல இருக்கும். தாளம் மட்டும் ஆங்கிலமும் இணைச்சு அதோட தமிழோட சேர்த்து அவங்க படைக்கிறாங்க, பைலிங்குவலா. இதுதான் விஷயம்.
சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 51% தமிழர்கள், 49% மற்ற இந்தியர்கள் இருந்த பிறகு கூட ஊடகத்தில் அந்த ஷிஃப்ட், அந்த ஊடகத்தில் ஒரு மாற்றமும் பெரிதாக நிகழவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
ஊடகத்துல மாற்றம் நிகழாதுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். காரணம் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல நிறைய தமிழர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, த நியூ இமிகிரன்ஸ்னு சொல்றாங்களே, அதாவது 1990களில் இருந்து இந்தியால இருந்து அவங்க நியூ இமிகிரன்ஸ், அதாவது ஸ்கில்ட் மைக்ரன்ஸ் கொண்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் இந்த தெலுங்கு மலையாளிஸ் அப்படின்னு தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்லயும் அவங்க மைக்ரன்ஸை சிங்கப்பூர்களை இணைச்சுக்கிட்டாங்க. அப்படி அதை இணைக்கவே தான் உங்களுக்கு வந்து விழுக்காடு குறைஞ்சது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டினர் தமிழர்களாக தான் இருந்தாங்க 80களில் எல்லாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப 51 விழுக்காட்டினர் தமிழர்களாக இருக்கிறாங்க. தமிழ் தான் அதிகாரப்பூர்வ மொழி, அதனால உங்களோட ஊடகத்துல தமிழ் தான் மேலோங்கி நிற்கும், தமிழ் தான் அதற்கு தான் முதல் இடம் கொடுக்கப்படும். இப்ப மற்ற மொழிகளுக்கு நீங்க வந்து நேரம் பிரிக்கிறது, அவங்களுக்கு நிகழ்ச்சிகள் தருவது அப்படின்றது வந்து பாடல்களாக வானொலியில போகுது, தொலைக்காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா படங்கள் போகுது. இதை தவிர்த்து அந்த 41% நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பிரிச்சு யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறீங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அந்த 49 விழுக்காட்டுல நீங்க ஒரு 7 விழுக்காட்டினர் தான் மலையாளிஸ், சோ அவங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறது, குஜராத்திஸ்க்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறது, தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறது, இப்படி வந்து அது நிறைய பிரச்சனை ஆகும். அப்படின்றதுனாலதான் தமிழ் மொழியை வந்து அவங்க அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறதுனால ஊடகத்துக்கு தமிழ் தான் ஒரு அடையாளமாக இருக்குது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிங்கப்பூர் ஊடகவியலாளர், முனைவர் பட்டத்திற்காக ஆய்வை மேற்கொண்டிருக்கும் மாலினி அவர்கள். இப்போ நீங்கள் சிங்கப்பூரை மையப்படுத்தி அல்லது சிங்கப்பூர் தமிழர்களை மையப்படுத்தி நிகழ்ச்சி படைக்கிறதா சொன்னாலும் கூட, தினமும் அவ்வளவு நேரம் சிங்கப்பூர் தமிழர்களையே மையப்படுத்தி நீங்கள் நிகழ்ச்சி படைக்க முடியுமா என்ன?
ஊடகம் நீங்க பாத்தீங்கன்னா 2008 தான் வானொலியாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு வானொலிக்கு 24 மணி நேர ஒலிபரப்பு கிடைச்சது. 2008 தான் வசந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி எங்களுக்காக இந்தியர்களுக்காக தனியாக ஒதுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு, அதாவது தமிழர்களுக்கு, ஒரு மாதத்துல வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள்ல தமிழ் படங்களை வந்து பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க. இன்னைக்கு 1.5 மணி நேரம், நாளைக்கு 1.5 மணி நேரம், அப்ப 3 வாரங்களுக்கு வந்து தமிழ் படங்கள், 1 வாரம் ஹிந்தி படம், அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது. ஊடகத்துல வந்து தமிழ் சீன மொழி நிலையங்களோடும் மலாய் மொழி நிலையங்களோட நேரத்தை பகிர்ந்துகிட்டாங்க. 2000 தான் வானொலிக்கு தனி நேரமோ தனியா 24 மணி நேரம் இயங்குறதுக்கும், 2008 இருந்துதான் வசந்தம் என்று தனிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி சேனல் எங்களுக்கு கிடைச்சது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் இருக்குது, இந்தியாவில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நாடகங்கள் இருக்குது, நிகழ்ச்சிகள் இருக்குது. ஆனா உள்ளூர் படைப்புகள்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளூர் படைப்புகள் பெரும்பாலும் இல்ல, அந்த தாளம்ன்ற நிகழ்ச்சியை தவிர மற்றது எல்லாமே தமிழ் நிகழ்ச்சிகள், சிங்கப்பூர் தமிழர்களின் பிரதிபலிப்பாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பிரதிபலிப்பாக தான் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. படைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வசந்தம்க்குன்னு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆண்டர்பிரனர்ஸ், தனியாக ஊடக கம்பெனிஸ் வச்சு நடத்துறவங்க, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறாங்க. இது வந்து பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டிங், அரசாங்க நிதியோட தான் இது நடத்தப்படுது. அவங்க இந்த பணத்தை ஒதுக்கி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நிகழ்ச்சிகளை தயாரிச்சு வசந்தம்க்கு கொடுக்கறாங்க.
நீங்க நிகழ்ச்சின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியில எப்படி வந்து தமிழ் அடையாளம் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது?
எங்களுடைய நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, மொழி ரொம்ப முக்கியம், எவ்வளவு முடியுமோ ஆங்கிலம் கலக்காம பேசுறது தான் எங்களோட முதல் ப்ரையாரிட்டி. எல்லா நிகழ்ச்சிகளும் பாத்தீங்கன்னா அது சில நேரங்கள்ல இயல்பாக இருக்கணும்னு சொல்லும் போது நாடகங்கள்ல உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சேர்த்துக்கலாம். ஆனா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு செய்தின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். நான் சேனல் நியூஸ் ஏசியால வேலை செய்யும் போது ஆங்கில டாக்குமெண்ட்ரிஸ வந்து நான் தமிழ் மையப்படுத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆயில் ரிக் அப்படின்ற ஒரு வார்த்தைய தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நாங்க ரிசர்ச் பண்ணோம். எண்ணெய் புரப்பன மேடைன்றதுதான் சரியான வார்த்தை. அந்த மாதிரி அவ்வளவு தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எங்களோட தொலைக்காட்சியிலும் வானொலியிலும், அதுவும் ஊடகத்திலே பொதுவாக இருக்குது. மொழிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்தியர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும், கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த கலாச்சாரம் கொஞ்சம் டைல்யூட் ஆகும். ஏற்கனவே இருந்த கலாச்சாரத்தை விட கொஞ்சம் சுற்றி இருக்கும் விஷயங்களை வந்து அந்த கலாச்சாரம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இப்ப சிங்கப்பூர்லயும் நடக்குது. சிங்கப்பூர் நிகழ்ச்சிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு இந்திய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்திய பாரம்பரிய உடைகள்ல நிறைய பேர் போவாங்க. எங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ், எங்களுடைய விழாக்கள் பாத்தீங்கன்னா, தீபாவளியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஹோங்பாவுன்ற ஒரு சீனர்களோட பணம் கொடுக்கும் ஒரு விஷயம் எங்களுடைய விழாவில சேர்க்கப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கு வருபவர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, அது வந்து ரெட் பேக்கெட்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்வாங்க, ஒரு சின்ன அன்வலப் மாதிரி இருக்கும், அதுல பணம் வச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது. இது வந்து சீனர்களோட பாரம்பரிய வழக்கம். அது வந்து எங்களுடைய விழாக்கள்ல சேர்க்கப்பட்டிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இந்த தீபாவளிக்குன்னு சொல்லி தீபாவளின்னு பிரிண்ட் பண்ற அன்வலப்ஸ் வெளியில வருது. முறுக்கு அதிரசம் அப்படின்ற காலகட்டம் போய் முறுக்கு இருக்குது. ஆனா குவைட்டான்றது இன்றியமையாத ஒரு பலகாரமாக சிங்கப்பூர்ல நீங்க பாக்கலாம் தீபாவளி சமயங்கள்ல. சோ எங்களோட அடையாளம் அப்படின்றது ஒரு ஹைபிரிட் அடையாளம். சீனர்கள், மலாய்க்காரர்கள் இப்படின்ற பல சமுதாயத்தோட பிரதிபலிப்பை நாம உள்வாங்கி கொண்டிருக்கும் அடையாளம் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான அடையாளம் தான் சிங்கப்பூரோட அடையாளம். சைவ உணவுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் அப்படின்றது இருக்கும். அதே பட்சத்துல சாம்பாரோட சாப்பிடுறது பாத்தீங்கன்னா தௌசம்பால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டோஃபு, புரோட்டீன் பேஸ் சம்பால்ன்றது மலாய்க்காரர்களோட, டோஃபுன்றது சீனர்களோட. சம்பால் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட மிளகாய் சாந்த பயன்படுத்தி சமைக்கும் ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நம்மளுடைய அடையாளங்கள் வேறுபட்டு இருக்கும். அதுதான் நம்மளோட ஊடகம் உள்ளூர் தயாரிப்புகள்ல நீங்க வந்து பார்க்கலாம். சிங்கப்பூர் நிகழ்ச்சிகளுக்கும் இந்திய நிகழ்ச்சிகளுக்கும் இல்ல மற்ற டயஸ்பரா நிகழ்ச்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா மொழியை தவிர்த்து நீங்க மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூரர் பார்த்துட்டு இது எங்களுடைய நிகழ்ச்சி அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கும் அளவிற்கு எங்களுடைய சமுதாயம் வித்தியாசமான ஒரு சமுதாயமாக இருக்குது.
தமிழ் அடையாளம் அப்படின்னு சொல்றதோட ஒரு எத்னிக் ஐடென்டிட்டி இல்லையா, ஒரு இன அடையாளம், அது வந்து நீங்க தமிழ் வந்து அதுக்கு அடையாளமா மாறுதுன்னு வைப்போம். அது ஏன் ஊடகவியலாளர்கள் மத்தியில வந்து அது முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது?
எத்னிக் மீடியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எத்னிக் மீடியான்னு சொல்லும் போதே உங்களோட மொழியில இருக்கும் ஒரு ஊடகம் எத்னிக் மீடியா. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சமுதாயத்தை போற்றுவதற்கும், உங்களுடைய சமுதாயத்தின் அடையாளத்தை பிரதிபலிப்பதற்கும், உங்களுடைய சமுதாயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான அம்சமாக ஊடகம் இருக்குது. அதாவது இந்த எத்னிக் மீடியா இருக்குது. நான் சொன்னது போல பிறக்கும் போதே உங்களுக்கு இதுதான் இனம் அப்படின்னு உங்களுக்கு இனம் பிரித்து கொடுக்கப்படுகிறது, அடையாளம் குத்தப்படுகிறது. அந்த அடையாளத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த எத்னிசிட்டி. இது உங்களோட ட்ரெடிஷன், இது என்னோட கலாச்சாரம், இது என்னோட பிரதிபலிப்பு, இது என்னோட வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து பிரதிபலிப்பதற்கு இந்த எத்னிக் மீடியா மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்மவர்களோட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் படைக்கும் நிகழ்ச்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு நான் மூணு சீசன் நான் படைச்சிருக்கேன், 39 எபிசோட்ஸ் நான் படைச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பெண்கள் சாதனை படைத்தவர்களை நான் வந்து நேர்காணல் சந்திச்சிருக்கேன். அடிமட்டத்திலிருந்து உயர்ந்தவர்கள், அதாவது உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்துல அவங்க வந்து கிளீனரா வேலைக்கு சேர்ந்தவங்க, இப்ப அதே பள்ளிக்கூடத்துல பாலர் பள்ளிக்கூடத்துல அவங்க வந்து ஆசிரியையா இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்தை ஊக்குவிப்பதற்கும் நம்ம சமுதாய பற்றி பெருமைப்படுவதற்கும் இந்த எத்னிக் மீடியா மிகவும் முக்கியமான ஒரு வழியாக இருக்குது, ஒரு வாகனமாக இருக்குது. அதனால இந்த எத்னிக் ஐடென்டிட்டி உள்ள இந்த எத்னிக் மீடியா இதற்கென்று நமக்கு வந்து பணம் அரசாங்கம் ஒதுக்கி தருகிறது. அதை வைத்துதான் நாங்க வந்து நிகழ்ச்சி தயாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தொலைக்காட்சி பொறுத்த மட்டும் வானொலின்னு சொல்லும்போது மீடியா காப் நிறுவனமே அவங்களுக்கு சில அறிவிப்பாளர்களை வச்சு நிகழ்ச்சிகளை தயாரிச்சு அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நான் வானொலியில இருக்கும்போது 20 முன்னாடி 21 நாங்க அறிவிப்பாளர்கள் இருந்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தான் இருக்கிறாங்க. வளர்ச்சின்னு சொல்றதா இல்ல அந்த பயணம் இப்படி வந்திருக்குன்னு சொல்றதா தெரியல.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.